லூக்கா அத்தியாயம் 5. பின்பு அவர் கெனேசரேத்து கடலின் அருகே நின்றபோது மக்கள் கூட்டம் தேவ வசனத்தைக் கேட்பதற்காக அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த இரண்டு படகுகளைக் கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு படகில் ஏறி, அது சீமோனுடைய படகாக இருந்தது, அதை கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி செய்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, இருப்பினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் வலைகளை போட்டு அவர்கள் வலைகள் கிழிந்து போகும் அளவிற்கு அதிகமான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிழ்ந்து போகும் அளவிற்கு நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் அதிகமான மீன்களை பிடித்ததினால் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த எல்லோருக்கும் பிரமிப்பாக இருந்ததால் அப்படிச் சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, நீ இனி மனிதர்களை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கும் போது குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இயேசுவைக் கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தப்படுத்த உம்மால் முடியும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. அவர் அவனை நோக்கி, நீ இதை யாருக்கும் உடனே சொல்லாமல் நீ எருசலேமுக்குப் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதினால் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படியிருந்தும் அவரை பற்றிய செய்தி அதிகமாக பரவியது. அநேக மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்களுடைய நோய்கள் நீங்கி சுகமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனிமையாகச் சென்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதயா நாடுகளிலுள்ள எல்லா கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயர்களும் வேத பண்டிதர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். நோயாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை அவரிடம் இருந்தது. அப்பொழுது சில மனிதர்கள் பக்கவாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவருக்கு முன்பாக வைக்கவும் முயற்சித்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போக முடியாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக மக்களின் மத்தியில் இயேசுவிற்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு பக்கவாதக்காரனை நோக்கி, மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் யோசனை பண்ணி, தேவ நிந்தனை சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனித குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்கவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு வரி வசூலிக்கும் மையத்தில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி வசூலிக்கும் ஒருவனைக் கண்டு, என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக வரி வசூலிப்பவர்களும் மற்றவர்களும் அவர்களோடு பந்தியில் இருந்தார்கள். வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் அவருடைய சீடர்களுக்கு எதிராக முறுமுறுத்து, நீங்கள் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறதும் குடிக்கிறதும் ஏன் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவையே தவிர சுகமாக உள்ளவர்களுக்கு தேவையில்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் செய்து வருகிறார்கள், பரிசேயர்களுடைய சீடர்களும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் சாப்பிடவும் குடிக்கவும் செய்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்கச் சொல்ல முடியுமா? மணவாளன் அவர்களை விட்டு போகும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய ஆடையின் துண்டை பழைய ஆடையோடு வைத்து இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய ஆடை பழைய ஆடைக்கு பொருத்தமாக இருக்காது. ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பைகளில் ஊற்றி வைக்க மாட்டான். ஊற்றி வைத்தால் புதிய திராட்சை ரசம் தோல் பைகளை கிழித்து போடும், திராட்சை ரசமும் சிந்தி போகும், தோல் பைகளும் கெட்டு போகும். புதிய திராட்சை ரசத்தை புதிய தோல் பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரமாக இருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய திராட்சை ரசத்தை குடித்த உடனே புதிய திராட்சை ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய திராட்சை ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார்.